We were thinking yesterday about real faith and counterfeit faith.
மெய் விசுவாசத்தையும் பொய் விசுவாசத்தையும் குறித்து நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம்.
And we want to think a little more about that so that our faith is the type of faith described in the New Testament.
நம்முடைய விசுவாசமானது புதிய ஏற்பாட்டிலே விளக்கப்பட்டிருக்கிற கூடிய விசுவாசமாய் தான் இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளும்படியாக இன்னும் சற்று அதை குறித்து தியானிக்கலாம் என்று எண்ணுகிறேன்.
I want to turn to Hebrews in chapter 11.
எபிரேயர் 11 அதிகாரம்.
The whole of this chapter describes faith in the Old Testament.
இந்த முழு அதிகாரமும் பழைய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய விசுவாசத்தை விளக்குகிறது.
It was almost all of it concerning earthly things.
கிட்டத்தட்ட எல்லாமே பூமிக்குரிய காரியங்களை சம்பந்தப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது.
There was no faith for the things of heaven.
பரத்தின் காரியத்துக்காக உள்ள விசுவாசத்தை நாம் இங்கே பார்ப்பதில்லை.
Faith for overcoming something in our life.
அல்லது நம்முடைய ஜீவிதத்திலே ஒன்றை மேற்கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய விசுவாசத்தையும் நாம் இங்கே பார்ப்பதில்லை.
Everything was earthly.
அங்க சொல்லப்பட்டவைகள் எல்லாம் பூமிக்குரிய காரியங்களாகவே இருந்தது.
And the only spiritual thing was to believe that God would forgive your sin.
ஆவிக்குரிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் தேவன் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று விசுவாசிப்பது.
And to be declared righteous before God.
தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று அறிவிக்கப்படுவது.
Abel was justified by faith.
ஆபேல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான்.
It says in Hebrews 11:4.
எபிரேயர் 11 அதிகாரம் 4 வசனத்திலே பார்க்கிறோம்.
We know that Abraham was justified by faith.
ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான்.
But nobody in the Old Testament could overcome sin by faith.
ஆனால் யாருமே விசுவாசத்தினாலே பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்தவர்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை.
They could not overcome the world, the lust of the flesh, the lust of the eyes and the pride of life.
யாருமே இந்த உலகமாகிய மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை மேற்கொள்ளவில்லை.
What could they get?
அவர்கள் பெற்றுக்கொண்டதெல்லாம் என்ன?
Forgiveness of sins,
பாவ மன்னிப்பு,
physical healing,
சரீர ஆரோக்கியம்,
material things,
பொருளாதார ஆசீர்வாதங்கள்.
That was their faith.
இதுதான் அவருடைய விசுவாசம்.
And everybody you read here in Hebrews 11, that's all they got.
எபிரேயர் 11 அதிகாரத்திலே வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இவைகளை தான் பெற்றுக்கொண்டார்கள்.
So that's why even people like Samson are mentioned in verse 32.
ஆகவேதான் 32 வசனத்திலே சிம்சோன் பெயர் போடப்பட்டிருக்கிறது.
Samson was not a spiritual man.
சிம்சோன் ஒரு ஆவிக்குரிய மனிதன் அல்ல.
But he had faith.
ஆனாலும் அவனுக்கு விசுவாசம்
இருந்தது. He had faith to kill the lions outside.
அங்கே வெளியே உள்ள சிங்கத்தை கொல்லுவதற்கு அவனுக்கு விசுவாசம் இருந்தது.
But no faith to kill the lions inside, the lions of lust.
அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய சிங்கம், இச்சைகளின் சிங்கத்தை கொல்லுவதற்கு அவனுக்கு விசுவாசம் இல்லை.
They could only do things on the outside.
வெளிப்பிரகாரமான காரியங்களை மட்டுமே அவர்களால் செய்ய முடிந்தது.
And that is why it says,
ஆகவேதான்
சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 40,
14 வசனம்,
God has provided something better for us.
எபிரேயர் 11 அதிகாரம் 40 வசனத்திலே தேவன் நமக்காக விசேஷித்த ஒன்றை நியமித்திருக்கிறார்.
Something better than this old covenant faith.
இந்த பழைய உடன்படிக்கையின் விசுவாசத்தை காட்டிலும் மேன்மையான ஒன்று.
That is a new covenant faith.
அதுதான் புதிய உடன்படிக்கையின் விசுவாசம்.
That is described in chapter 12 verses 1-4.
அந்த புதிய உடன்படிக்கையின் விசுவாசமானது எபிரேயர் 12 அதிகாரம் 1-4 வசனம் வரை விவரிக்கப்பட்டிருக்கிறது.
And there he is talking about the faith of Jesus.
அங்கே இயேசுவின் விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம்.
Not the faith of Abel or Abraham or any of those people.
ஆபேலோ ஆபிரகாமோ இவருடைய விசுவாசம் அல்ல.
But the faith of Jesus.
இயேசுவின் விசுவாசம்.
Who?
யார்?
For the joy set before him endured the cross.
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை மறுத்து சிலுவையை சகித்தார்.
He was not afraid of any shame on this earth.
இந்த பூமியிலே ஏற்படக்கூடிய எந்த ஒரு வெட்கத்திற்கும் அவர் பயப்படவில்லை.
Sat down at the right hand of the throne of God.
அவர் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார்.
And he faced tremendous opposition from sinners.
பாவிகளிலிருந்து எவ்வளவோ விதமான எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார்.
In new covenant faith, you will, if you stand and proclaim new covenant faith, people who live in sin will oppose you.
நீங்கள் நின்று புதிய உடன்படிக்கையின் விசுவாசத்தை பிரசங்கித்தால் பாவத்தில் இருக்கிற மக்கள் உங்களை எதிர்ப்பார்கள்.
That's Jesus also faced hostility by his people who were living in sins.
பாவத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மூலமா எவ்வளவு விபரீதங்களை இயேசுவும் சகித்தார்.
So he says in Hebrews 12:3.
எபிரேயர் 12:3 லே வாசிக்கிறோம்.
When you live by new covenant faith and proclaim new covenant faith.
புதிய உடன்படிக்கை விசுவாசத்தின்படி வாழ்ந்து அதை அறிவிப்பாயானால்,
don't be surprised If other Christians who are living in sin oppose you,
பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கிறிஸ்தவர்கள் உங்களை எதிர்த்தால் அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம்.
Don't get exhausted and discouraged.
நீங்கள் சோர்ந்து போய் இளைப்படைய வேண்டாம்.
It says in verse 3, consider him because he also endured such opposition.
அவரும் இவ்விதமான விபரீதங்களை சகித்தபடியாலே அவரையே நீங்கள் முன்வைத்து எண்ணிக்கொள்ளுங்கள் என்று
பார்க்கிறோம். And in this new covenant faith, it says in verse 5, he's taking the example of Jesus, that Jesus strove against sin unto shedding his blood.
நான்காம் வசனத்திலே பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதிலே இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இயேசுவினுடைய மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
And he says, you have not reached that point.
நீங்கள் இன்னும் அந்த நிலையை அடையவில்லை.
So this is new covenant faith.
ஆகவே இதுதான் புதிய உடன்படிக்கையின் விசுவாசம்.
There is nothing of material things in this faith.
இந்த விசுவாசத்திலே பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எதுவும் இல்லை.
Faith for material things is Hebrews chapter 11.
பூமிக்குரிய காரியங்களுக்காக உள்ள விசுவாசமானது எபிரேயர் 11 அதிகாரம்.
And that's okay, but I'm just saying that's an old covenant faith.
அது சரிதான், ஆனால் அது பழைய உடன்படிக்கையின் விசுவாசம்.
That's not the better thing which God has provided for us.
தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மையான விசேஷித்த காரியம் அதுவல்ல.
It's like going from college back to the kindergarten.
கல்லூரி படிப்பிலிருந்து மீண்டும் LKG படிப்புக்கு போவது போல.
But that's what Christians are doing today.
இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இப்படி தான் செய்து
கொண்டிருக்கிறார்கள். Jesus has brought a new covenant faith, but they want to go back to the old covenant.
இயேசுவுக்கு புது உடன்படிக்கையின் விசுவாசம் இருக்கிறது, இவர்களோ பழைய உடன்படிக்கை விசுவாசத்துக்கு செல்கிறார்கள்.
Where their main faith is only for physical healing and material things.
அவருடைய பிரதானமான விசுவாசமானது சரீர சுகத்திற்கும் பொருளாதார ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள்.
Let me turn you to Psalm 103 and you'll see exactly the same thing there.
சங்கீதம் 103 எடுத்துக் கொள்ளுங்கள், அங்கேயும் இதே காரியத்தை நீங்கள் பார்க்கலாம்.
Psalm 103 is something many believers repeat very faithfully, those first four verses.
முதல் நான்கு வசனங்களை மிகவும் உண்மையாக அநேக விசுவாசிகள் ஜெபமுடியிலே சொல்வார்கள்.
This is the blessing of the old covenant.
இது பழைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம்.
What are the benefits that people got, that David got in the old covenant that he remembers here?
தாவீது பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்தபொழுது என்ன ஆசீர்வாதங்களை பெற்றானோ அதை இங்கே நினைவுகூர்கிறார்.
He says in verse 2, forget not all of God's benefits.
அவர் செய்த கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று.
What are those benefits?
அந்த நன்மைகள் என்ன?
Notice, these are benefits that people could experience in the time of David 1000 years before Christ.
கிறிஸ்துவுக்கு முன்பாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தாவீது, பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த தாவீது அனுபவித்த உபகாரங்கள்.
If they had faith,
விசுவாசம் இருந்தால்,
old covenant faith,
பழைய உடன்படிக்கை விசுவாசம் உங்களுக்கு இருந்தால்,
what is that?
அது என்ன?
You could get pardon for all your iniquities.
எல்லா அக்கிரமங்களிலிருந்து மன்னிப்பு கிடைக்கும்.
You could get healing for all your diseases.
நோய்களிலிருந்து குணம் கிடைக்கும்.
You could get your life redeemed from going to hell.
நரகத்துக்கு போவதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்.
And you could have your life, verse 5, satisfied with all the good things of this world.
இந்த உலகத்தின் சகல நன்மைகளினாலும் உங்களுடைய வாழ்க்கை திருப்தியாகும் என்று ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
So there are four things there.
ஆகவே இங்கு நான்கு காரியங்கள் இருக்கிறது.
Forgiveness of sins,
பாவ மன்னிப்பு,
healing of diseases,
நோய்கள் குணமாக்கப்படுதல்,
enjoying of so many material things in this world,
இந்த உலகத்தின் அநேக பொருளாதார ஆசீர்வாதங்கள்,
and then not going to hell,
நரகத்துக்கு போகாமல் தப்பிப்பது.
So when your faith consists of only these four things,
ஆகவே உங்களுடைய விசுவாசமானது இந்த நான்கு காரியங்களை பொறுத்தே இருக்குமானால்,
Jesus can save, forgive my sin.
இயேசுவினுடைய பாவத்தை மன்னிக்க முடியும்.
Jesus can heal my diseases.
இயேசுவினுடைய வியாதிகளை குணமாக்க முடியும்.
Jesus blesses me with material prosperity.
பொருளாதார செழிப்பினால் என்னை ஆசீர்வதிக்கிறார்.
And Jesus saves me from hell.
என்னை நரகத்திலிருந்து மீட்கிறார்.
That is Psalm 103 verses 1 to 5.
அது சங்கீதம் 103 1லிருந்து 5 வசனங்கள் வரை.
That is not new covenant at all.
இது புதிய உடன்படிக்கை அல்லவே அல்ல.
That's what David prayed.
இது தாவீது ஜெபித்த ஜெபம்.
Now what is the use Jesus coming if David could have it even before Jesus came?
இயேசு வருவதற்கு முன்பதாகவே தாவீதுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்தது என்று சொன்னால் இயேசு வந்ததினுடைய அர்த்தம் என்ன?
We read God has provided something better.
தேவன் நமக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை நியமித்து இருக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
What is the greatest gift that you think God can give you?
தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் என்ன என்று எண்ணுகிறீர்கள்?
He tests us to see what we want.
நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் என்பதை அவர் சோதித்து அறிகிறார்.
If God were to have, you know, once we read that Solomon was sleeping and God appeared to him in a dream.
ஒருமுறை சாலமோன் நித்திரையிலே இருக்கும்பொழுது சொப்பனத்திலே தேவன் அவனுக்கு தரிசனமானார்.
God said to Solomon, tell me quickly one thing that you want.
உனக்கு தேவையான ஒரு காரியத்தை விரைவிலே சொல் என்று கேட்டார்.
And immediately Solomon said, I want wisdom.
எனக்கு ஞானம் வேண்டும் என்று உடனடியாக சொன்னான்.
Supposing God were to appear to you in a dream tonight.
இன்று இரவிலே தேவன் கனவிலே உங்களுக்கு தோன்றி.
And says, tell me quickly one thing that you want, I'll give it to you.
உனக்கு தேவையான ஒரு காரியத்தை சொல், உடனடியாக நான் தருகிறேன், சீக்கிரமாய் சொல் என்று கேட்டால்.
What will you ask for?
நீங்கள் எதை கேட்பீர்கள்?
You got to answer that question to yourself.
நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் உங்களுக்கே சொல்லிக் கொள்ளுங்கள்.
What is the uppermost desire in your heart in prayer?
ஜபத்திலே உங்கள் உள்ளத்திலே மேலோங்கி இருக்கக்கூடிய விருப்பம் என்னவா இருக்கிறது?
What do you want God to give you?
தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
If God were to appear to you tonight and say, ask me for one thing, I'll give it to you right now.
இன்று இரவே தேவன் உங்களுக்கு முன்பாக தோன்றி நீ கேட்கிற ஒரு காரியத்தை இப்பொழுதே சொல் உனக்கு தருகிறேன் என்று சொன்னால்,
What will you say?
என்ன சொல்வீர்கள்?
You know the answer.
உங்களுக்கே அந்த பதில் தெரியும்.
Some of you will say, Lord, I have been sick with this sickness for a long time. Please heal me.
ஆண்டவரே, இந்த வியாதியினாலே அநேக ஆண்டுகளாக கஷ்டப்படுகிறேன், எனக்கு சுகம் தாரும் என்று ஒரு சிலர் கேட்பீர்கள்.
Isn't that true?
அது மெய்யல்லவா?
Isn't that the thing that you've been praying for so long?
அநேக ஆண்டுகளாக இதற்காக தானே ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
Or maybe some job or some better house or something.
அல்லது வேலை, அல்லது நல்ல வீடு, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை கேட்பீர்கள்.
How many of you will pray, Lord, I want to get victory over my anger. Please give it to me today.
ஆண்டவரே, கோபத்திலே நான் வெற்றி அடைய வேண்டும், எனக்கு இன்றைக்கு தாரும் என்று எத்தனை பேர் கேட்பீர்கள்?
Or how many of you will pray, Lord, I want to give completely free from lusting with my eyes. Will you grant me that prayer?
ஆண்டவரே, என்னுடைய கண்களை நிச்சயிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை அடைய வேண்டும், எனக்கு ஆண்டவரே பதில் தாரும் என்று எத்தனை பேர் கேட்பீர்கள்?
Those are the people who have really understood what the new covenant is all about.
இப்படிப்பட்ட மக்கள் தான் புதிய உடன்படிக்கை பற்றி என்ன என்பதை அறிந்து கொண்டவர்கள்.
And such people will be praying for those things every day.
இப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் இதற்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள்.
Now that I have told you this, you can give the right answer.
இப்போ நான் சொல்லிவிட்டபடினாலே ஆண்டவர் உங்களை தோண்டினால் நீங்கள் சரியான பதிலை கொடுத்து விட முடியும்.
But if that is the really the desire of your heart, you'll be praying day and night for it.
அதுதான் உண்மையான ஆசையா இருக்குமே ஆனால் நீங்கள் இரவும் பகலுமாக இதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள்.
That is new covenant faith.
இதுதான் புது உடன்படிக்கையின் விசுவாசம்.
Faith to overcome sin.
பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய விசுவாசம்.
Do you know what is the greatest gift God can give us?
தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஈவு என்ன என்று தெரியுமா?
It's not forgiveness of sins.
அது பாவம் மன்னிப்பு அல்ல.
That's just the beginning.
அது ஆரம்பம் தான்.
Let me tell you that the greatest gift God can give you,
தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஈவு,
is his own nature.
அவருடைய தம்முடைய சொந்த சுபாவம்.
There is nothing greater that God can give you.
தேவன் இதை காட்டிலும் பெரிய ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்கவே முடியாது.
If he can give you his nature, you got the best gift of all.
அவர் மட்டும் தம்முடைய தன்மையை குணாதிசயத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டால் அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய ஒரு.
And the best promises in the New Testament,
புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மிக சிறந்த வாக்குத்தத்தம்,
are related to giving us his nature.
நமக்கு அவருடைய சுபாவத்தை தருகிறேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சம்பந்தப்படுத்தி இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள்
தான். We hear many preachers say today, trust the promise of God.
தேவனுடைய வாக்குத்தத்தை நம்புங்கள் என்று அநேக பிரசங்கியார் சொல்கிறார்கள்.
Trust the promises of God.
தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புங்கள்.
What are the promises they tell you?
அவர்கள் என்னென்ன வாக்குத்தத்தங்களை சொல்கிறார்கள்?
By his stripes we are healed.
அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம்.
Give and it shall be given to you.
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
Are those the best promises of God?
இவைகள் தான் தேவனுடைய சிறந்த வாக்குத்தத்தங்களா?
I know they are God's promises.
அவைகள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்று எனக்கு தெரியும்.
My question is, are they the best?
என்னுடைய கேள்வி என்னவென்றால் அவைகள் தான் சிறந்த ஈவுகளா?
We seek for the best in everything in the world.
உலகத்திலே வரும்பொழுது நாம் எல்லாவற்றிலேயும் சிறந்த காரியங்களை தேர்வு செய்கிறோம்.
If you are sick, you want to take your family members to the best hospital.
உங்களுடைய குடும்பத்திலே வியாதி ஏற்பட்டு விட்டால் நல்ல சிறந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல
விரும்புகிறீர்கள்.
பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டுமானால் சிறந்த பள்ளியை தேர்வு
செய்கிறீர்கள்.
மகளுக்கு திருமணமாக வேண்டும் என்று சொன்னால் சிறந்த மாப்பிள்ளையாய் வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்.
You want to get the best girl for your son.
உங்கள் மகனுக்கு சிறந்த பெண் தேவை என்று எண்ணுகிறீர்கள்.
You want to buy the best house for yourself.
உங்களுக்கு என்று சிறந்த வீட்டை வாங்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்.
Best, best, best.
எல்லாவற்றிலுமே விசேஷித்த சிறந்த மேன்மையான.
When it comes to the promises of God, why do you seek second best and third best?
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்று வரும்பொழுது ஏன் நீங்கள் இரண்டாவது மேன்மையான, மூன்றாவது மேன்மையானதையே நாடுகிறீர்கள்?
I'll tell you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Listen.
தயவு செய்து கவனித்து கேளுங்கள்.
You value earthly things much more than you value the things of God.
நீங்கள் தேவனுடைய காரியங்களை காட்டிலும் பூமிக்குரிய காரியங்களை அதிகமாக மதிப்பு செய்கிறீர்கள்.
You may use religious language and say you're a Christian.
நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி மத சம்பந்தமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசலாம்.
You may say you asked Jesus to come into your heart.
இயேசுவின் உள்ளத்திலே வர வேண்டும் என்று நான் கேட்டேன் என்று சொல்லலாம்.
But you may be deceiving yourself.
ஆனால் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ள முடியும்.
When the life of God comes into you,
தேவனுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ளாக வரும்பொழுது,
you desire the things of God more than the things of earth.
நீங்கள் பூமிக்குரிய காரியங்களை காட்டிலும் தேவனுக்குரிய காரியங்களை அதிகமாக வாஞ்சிப்பீர்கள்.
That's what makes us child of God.
இதுதான் நம்மை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறது.
We desire the things of God.
நாம் தேவனுடைய காரியங்களிலே விருப்பம் கொள்கிறோம்.
Not the things of earth.
ஆனால் பூமிக்குரிய காரியங்களை அல்ல.
We use the things of earth but our primary desire is for the things of God.
பூமிக்குரிய காரியங்களை பயன்படுத்துகிறோம் ஆனால் நம்முடைய பிரதானமான விருப்பம் எல்லாம் தேவனுடைய காரியங்களா இருக்கிறது.
2 Peter chapter 1
2 பேதுரு 1 அதிகாரம்
It says there are precious and magnificent promises that God has given verse
4. தேவன் நமக்கு 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனத்திலே அருமையும் இனிமையுமான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
And the purpose of these promises
இந்த வாக்குத்தத்தங்களின் நோக்கம்
is that you might become partakers of the divine nature.
அவருடைய திவ்ய ஸ்வபாவத்திலே நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இதை கொடுக்கிறார்.
Did you read that expression?
இதை வாசித்தீர்களா?
The most wonderful, precious, magnificent promises of God are given for this purpose that you might get his nature.
நாம் அவருடைய திவ்ய ஸ்வபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தான் மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
There are many lower level of promises.
இன்னும் அநேக அதற்கு கீழாய் உள்ள வாக்குத்தத்தங்கள் உண்டு.
Forgiveness of sins,
பாவ மன்னிப்பு,
healing of diseases,
வியாதிகளை சுகமாக்குதல்,
earthly blessings,
பூமிக்குரிய ஆசீர்வாதம்.
Yeah, there are promises like that in the Bible also.
இது போன்ற வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே காணப்படுகிறது தான்.
My question is this.
என்னுடைய கேள்வி இதுதான்.
You who seek the best in earthly things, why don't you seek the best in the kingdom of God?
உலக காரியங்கள் என்று வரும்பொழுது சிறந்ததை தேர்வு செய்கிற நீங்கள் ஏன் தேவனுடைய ராஜ்யம் என்று வரும்பொழுது சிறந்ததை தேர்வு செய்வதில்லை?
Let me repeat, the reason is this.
காரணம் இதுதான், மீண்டும் சொல்கிறேன்.
Because God is not as important to you as this world.
இந்த உலகத்தை போல உங்களுக்கு தேவன் அவ்வளவு முக்கியமானவர் அல்ல.
Yeah, you can be very religious and come to the meetings and all that.
கூட்டங்களுக்கு போகலாம், மதத்தில் ஈடுபாடு கொண்டவளை போல இருக்கலாம்.
I believe this is the reason why many Christians are not getting what God wants them to have.
தேவன் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இதுதான் காரணம்.
Let me show you a story in the Old Testament.
பழைய
ஏற்பாட்டில் in the Gospel of Luke chapter 18.
லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு கதையை நான் சொல்கிறேன்.
We are talking about New Testament faith.
நாம் புது உடன்படிக்கையின் விசுவாசத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம்.
And this is a parable that Jesus spoke about New Testament faith.
புது உடன்படிக்கையின் விசுவாசத்தை குறித்து இயேசு பேசிய உவமையை நாம் இங்கே வாசிக்கிறோம்.
We are trying to find out whether our faith is the real faith of the New Testament.
நம்முடைய விசுவாசமானது உண்மையான புது உடன்படிக்கையின் விசுவாசமா இருக்கிறதா இல்லையா என்பதை காண போகிறோம்.
I told you if you have faith for forgiveness of sins that is Psalm 103.
உங்களுடைய விசுவாசமானது பாவ மன்னிப்புக்கு என்று இருக்குமானால் அது சங்கீதம் 103.
If it is for healing of sicknesses that is Psalm 103.
நோய்களிலிருந்து சுகம் என்று சொன்னாலும் அதுவும் சங்கீதம் 103 இல்
இருக்கிறது. If it is faith for earthly things that is Psalm 103.
பூமிக்குரிய காரியங்களுக்கான விசுவாசம் என்றாலும் அது சங்கீதம் 103 இல் இருக்கிறது.
And if it is faith to be saved from the pit of hell that is also Psalm 103.
நரகத்தின் குழியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற விசுவாசம் இருக்குமானால் அதுவும் சங்கீதம் 103 இல் இருக்கிறது.
Forget these four things.
இந்த நான்கு காரியங்களை மறந்து விடுங்கள்.
What else do you have faith for?
வேறு எதற்காக உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது?
Most believers, I think 90% will say, I don't have faith for anything else. These are the four things, main things in my life.
90% கிறிஸ்தவர்கள் இந்த நான்கு காரியங்களுக்கு தான் விசுவாசம் இருக்கிறது என்று சொல்வார்கள்.
In Luke chapter 18, Jesus spoke about faith.
லூக்கா 18 அதிகாரத்திலே இயேசு விசுவாசத்தை குறித்து பேசுகிறார்.
This is a parable about faith.
இது விசுவாசத்தை குறித்த ஒரு உவமை.
Why do I say that?
ஏன் நான் இதை சொல்கிறேன்?
Because very often at the end of a parable, Jesus said a little sentence to emphasize what the parable was about.
அடிக்கடி இயேசு சொல்லும்பொழுது அவர் உவமையை சொல்லிவிட்டு அதனுடைய கடைசியிலே சாராம்சத்தை போல ரத்தின சுருக்கமாய் ஒரு காரியத்தை சொல்வார்.
So at the end of this parable which ends in verse 6 and 7.
ஆகவே இந்த உவமையினுடைய முடிவு 6-7 வசனங்களிலே வருகிறது.
Jesus says this.
இயேசு இப்படி சொல்கிறார்.
In the last part of verse 8.
8 வசனத்தினுடைய கடைசி பகுதி.
When the son of man comes will he find faith like this on the earth?
ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை இது போல காண்பாரோ?
Will he find faith like this which I mentioned in this parable?
இந்த உவமையிலே நான் சொல்ல இருக்கக்கூடிய விசுவாசத்தை காண்பாரோ?
That is the purpose of this parable.
இதுதான் இந்த உவமையினுடைய நோக்கம்.
It is to see Jesus saying when I come back there will be a lot of religious Christians singing songs and all but how many will have faith like this woman?
நான் மீண்டும்ாய் வரும்பொழுது अनेகர் பாடல்களை பாடுவார்கள், மத சம்பந்தமான கிரியைகளை செய்வார்கள், ஆனால் இந்த ஸ்திரியை போல விசுவாசம் உள்ளவர்கள் யார்?
So since that is the subject of the parable.
இதுதான் இந்த உவமையினுடைய கருப்பொருளாய் இருக்கிறபடினாலே.
Let us see where this woman had faith which Jesus said we must have like this.
இது போல நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று இயேசு சொன்னாரே. இந்த ஸ்திரீக்கு எங்கே அந்த விசுவாசம் இருக்கிறது என்று பார்ப்போம்.
Now remember this is a parable.
இது ஒரு உவமை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
It's a parable with everything having a spiritual meaning.
ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கொண்டதான ஒரு உண்மை.
The judge is not a real judge.
இங்கே சொல்லப்பட்ட அந்த நியாயாதிபதி உண்மையான நியாயாதிபதி
அல்ல. Parable where the judge is being compared to God.
இங்கே அந்த நியாயாதிபதி தேவனுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார் அந்த உண்மையிலே.
You know that's what Jesus said in verse 6 and 7. This unrighteous judge is like that. Don't you think God will be better?
இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி இப்படி இருக்கிறார் என்று சொன்னால் தேவன் உங்களை தேவன் அதை காட்டிலும் நல்லவராக இருப்பதில்லையா?
And the widow
and the widowing
is a picture of you and me.
உங்களையும் என்னையும் சித்தரிக்கிற ஒரு காட்சி.
A widow who has got no male member in her house.
அந்த விதவையினுடைய வீட்டிலே எந்த ஒரு ஆண்மகனும் இல்லை.
If there was a male member, son or somebody, that man would have gone to the judge.
அந்த விதவையினுடைய வீட்டிலே ஒரு ஆண் மகன் பையன் இருந்திருப்பான் என்று சொன்னால் அவன் நியாயாதிபதியை பார்க்க சென்றிருப்பான்.
Even if she had a daughter, the daughter would have gone to the judge.
மகள் இருந்தாலும் கூட மகள் தன்னை தாய் அனுமதித்திருக்க மாட்டாள், மகளே நியாயாதிபதியை போய் சென்றிருப்பாள்.
She has to go to the judge herself.
ஆனால் இந்த விதவை தானாக தன்னந்தனியாக நியாயாதிபதியை பார்க்க
வேண்டியிருக்கிறது. From that I learned that she has got no children.
இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்றால் அவளுக்கு பிள்ளையே இல்லை.
She is a helpless widow.
உதவியற்ற ஒரு விதவை.
And a widow who has no children is one of the most helpless people on earth.
விதவைக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்டவள் தான் இந்த பூமியிலேயே உதவியற்ற மக்கள் என்று சொல்லலாம்.
And that is the example Jesus used to describe you and me.
உங்களையும் என்னையும் விளக்குவதற்கு தேவன் இந்த உண்மையை தான் சொல்கிறார்.
God, Jesus never said that Christians are to be the strong mighty people on the earth.
கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே வல்லமையுள்ள பலசாலிகளாக இருப்பார் என்று ஆண்டவர் சொல்லவில்லை.
How did Jesus describe Christians?
கிறிஸ்தவர்களை இயேசு எப்படி விளக்கி சொல்கிறார்?
Lambs in the midst of wolves.
ஓநாய்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகள்.
Who is strong, the wolf or the lamb?
ஓநாய் வலிமையானதா ஆடுகளா?
That is how Jesus described true disciples of his.
இயேசுனுடைய மெய்யான சீஷர்களை இயேசு இப்படி தான் விளக்கி சொல்கிறார்.
You never find in the gospels the disciples being described as lions.
நீங்கள் சுவிசேஷங்களிலே சீஷர்களை சிங்கத்தை போல ஆண்டவர் சொல்கிறதை பார்க்க மாட்டீர்கள். இல்லை.
He said you are like lambs.
நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போல இருக்கிறீர்கள்.
The people in the world are like wolves.
உலகத்தினுடைய மக்கள் ஓநாய்களை போல இருக்கிறார்கள்.
He always pictured the believers as weak people whom the world is always attacking.
Inda ulagam eppozhudume taaki kondu irukkakoodiyadana balavinamana makkalagathaan Yesu Kristavulai sitharikkirar.
Another picture he used,
avar sitharikkum innoru kaatchi,
where he said be harmless as doves.
Puravai pola kabadattravulai irungal.
What are believers like?
Viswasigal eppadi irukkirargal?
Doves.
Purakkal.
How strong are doves?
Pura evlo valimi ulladhu.
Jesus never said believers are like eagles.
இயேசு ஒரு காலம் விசுவாசிகள் கழுகுகளை போல இருக்கிறார் என்று
சொல்லவில்லை. He never said believers are like lions or elephants.
யானைகளை போல சிங்கங்களை போல விசுவாசிகள் இருக்கிறார் என்று சொல்லவில்லை.
Lambs,
ஆட்டுக்குட்டி,
doves,
புறா.
He said be like little children if you want to enter God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் சிறு பிள்ளைகளை போல மாறுங்கள் என்று சொல்கிறார்.
Look at little children, 1 year old children.
ஒரு வயது குழந்தைகளை பாருங்கள்.
6 month baby.
6 மாத குழந்தைகளை பாருங்கள்.
They are not strong.
அவைகள் வலிமையுள்ளவளா இல்லை.
I want you to see the pictures Jesus used to describe
Yesu
his people.
தம்முடைய மக்களை சித்தரிக்க கூடிய காட்சிகள் என்னென்னலாம் பயன்படுத்தினார் என்று நீங்கள் பார்க்க முடிய விரும்புகிறேன்.
Always a picture of weakness.
எப்பொழுதுமே பலவீனமான ஒரு சித்தரிப்பு.
Why?
ஏன்?
Because it is when we are weak that we will depend on an almighty God.
நாம் பலவீனர்களாய் இருக்கும் பொழுது நாம் சர்வ வல்லமுள்ள தேவனை சார்ந்து
கொள்ளுவோம். The Lord told Paul once,
ஒருமுறை பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
I have to make you weak.
நான் உன்னை பலவீனப்படுத்த வேண்டும்.
To make you weak I will give you a thorn in the flesh.
உன்னை பலவீனப்படுத்த முடியாக உன்னுடைய மாம்சத்திலே ஒரு முள்ளை கொடுக்கிறேன்.
And Paul couldn't understand it in the beginning.
ஆரம்பத்திலே பவுலால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
He said, take it away, take it away, take it away.
ஆண்டவரே எடுத்து போடும், எடுத்து போடும் என்று ஜெபிக்கிறார்.
Jesus said no.
ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட்டார்.
My power is manifested most in weak people.
என்னுடைய வல்லமையானது பலவீனமான மனிதர்களிடத்திலே தான் வெளிப்படும் என்று சொல்கிறார்.
2 Corinthians 12:7.
2 கொரிந்தியர் 12:7.
Oh, Paul said, is it like that?
Oh, appadiya endru Paul kekkirar.
Then I want to be weak.
Appadiyana naan belavinama irukkiren.
So that I can experience your power.
Appadi endral nammudaiya vallamaiya naan anubavikka
mudiyum. And he said there,
ange solugirar,
I glory in my weakness now.
Naan nudaiya belavinangalile menmai varaatukiren.
I glory that I am a helpless person on this earth.
Indha ulagathile udaviyatra oru manidhana irukkirapadinaale naan menmai varaatukiren.
I will lean upon God more.
Appozhudhu naan devanai adhigamai saarndukolla mudiyum.
I have often asked this question.
அடிக்கடி நான் இந்த கேள்வி நான் கேட்டிருக்கிறேன்.
Supposing a father and his 14-year-old son and 2-year-old son are standing beside a very busy road to cross the road.
ஒரு தகப்பனும் அவருடைய இரண்டு மகன்கள், ஒருவர் 14 வயது, ஒருவர் 2 வயது, இருவரும் ஒரு நெருக்கமாக வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாலையின் ஒரு ஓரத்தில் நிற்கிறார்கள்.
Which of those two sons will cross the road safely?
அந்த இரண்டு மகன்களிலே யார் பத்திரமாக அந்த ரோட்டை கடந்து செல்வார்கள்?
You'll say the 14-year-old.
14 வயது பையன் என்று சொல்வீர்களா?
No.
இல்லை.
I say the 2-year-old.
நான் சொல்வேன் 2 வயது மகன்தான்.
Why?
ஏன்?
Because the 2-year-old will say, Daddy, I can't cross this road.
அப்பா, என்னால இந்த ரோட்டை கடக்க முடியாது என்று 2 வயது பையன் சொல்வான்.
Please hold me and take me across.
அப்பா, என்னை தூக்கிட்டு போங்கப்பா என்று சொல்வான்.
Then the father will take him across.
அவர் தகப்பன் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு சாலையை கடப்பார்.
But if the father tells the 14-year-old, let me hold you and take you across.
தகப்பன் 14 வயது பையனை கையை பிடித்துக் கொள்ளப்பா, ரோட்டை கடக்கலாம் என்று சொன்னால்,
say no, I'm big, I can go on my own.
நான் பெரிய பையனாயிட்ட, எனக்கு கை வேண்டாம்ப்பா, நானே தாண்டி விடுவேன் என்று
சொல்வான். He'll get run over by the car.
அவன் தாண்டும் பொழுது ஒரு கார் வந்து அடித்துவிடும்.
That is a picture of a strong believer and a weak believer.
ஒரு வலிமையுள்ள விசுவாசிக்கும் ஒரு பலவீனமான விசுவாசிக்கும் இதுதான் படம்.
The weak believer clings to God and goes safely through this world.
ஒரு பலவீனமான விசுவாசி தேவனையே சார்ந்து கொண்டு இந்த உலகத்தை பத்திரமாய் கடந்து சென்று விடுவார்.
The world is like a busy road, traffic going up and down all the time.
இந்த உலகமானது நெருக்கமாக அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற வண்டிகள் நிறைந்த சாலையை போல இருக்கிறது.
All around us believers are dying spiritually.
நம்மை சுற்றிலும் காணப்படுகிற அநேக விசுவாசிகள் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Knocked down by lust, love of money, all types of things are going across.
பண ஆசையிலே மோதி அவர்கள் விபத்துக்குள்ளாகிறார்கள்.
You are so strong.
நீங்கள் பலமுள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே.
So Jesus used pictures of weakness.
இயேசு பலவீனமான படங்களை சித்தரிக்கிறார்.
A widow.
ஒரு விதவை.
A widow with no male member in her house.
தன்னுடைய குடும்பத்திலே எந்த ஆண் மகனும் இல்லாத ஒரு விதவை.
She goes to this judge.
இந்த நியாயாதிபதியிடத்திலே அவள் சொல்கிறாள்.
She says, an enemy is gradually taking over my property.
என்னுடைய விரோதி என்னுடைய சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டே இருக்கிறான்.
Maybe it's her neighbor.
ஒருவேளை அது பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கலாம்.
And the neighbor sees this poor widow, she can't do anything.
இந்த ஏழை விதவையால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்கிறார்.
And so he moves the fence little closer and takes over a little bit of her property.
ஆகவே ஒரு நாளிலே வேலியை அவித்து ஒரு அடி தள்ளி கட்டுகிறார். அடுத்த நாளே வேலியை அவித்து ஒரு அடி தள்ளி கட்டுகிறார்.
And more and more and more and more every day he is moving the fence and taking over the widow's property.
ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலியை நகர்த்தி 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 அந்த விதவையுடைய சொத்தை அபகரித்துக் கொள்கிறார்.
And the widow is sitting in the house and seeing this powerful neighbor taking more and more of her property.
இந்த வீட்டிலே விதவை உட்கார்ந்து கொண்டிருந்து பக்கத்து வீட்டுக்காரர் தன்னுடைய சொத்தை எடுத்துக்கொண்டு அபகரித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்.
This is a picture of the devil taking over areas of your life.
உங்களுடைய வாழ்க்கையின் பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அபகரிக்கக்கூடிய பிசாசை இது குறிக்கிறது.
He takes away your purity, he takes away your humility.
உங்களுடைய பரிசுத்தத்தை திருடிக் கொள்கிறான், உங்களுடைய தாழ்மையை அபகரித்துக் கொள்கிறான்.
He takes away your anointing.
உங்களுடைய அபிஷேகத்தை எடுத்துக் கொள்கிறான்.
The devil is a thief.
பிசாசு ஒரு திருடன்.
And he's always stealing things which God wants believers to have.
விசுவாசிகள் எதை எதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறாரோ அவைகளை அவன் அபகரித்துக் கொள்கிறான்.
This is the picture here.
இதுதான் இங்கே சொல்லப்பட்ட.
So what does the widow do?
ஆகவே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
The widow knows I cannot fight with this neighbor, he's too strong for me.
இந்த பக்கத்து வீட்டுக்காரர் அவர் வலிமுள்ளவராய் இருக்கிறார், என்னாலே சண்டை போட முடியாது.
So she goes to the judge.
ஆனால் அந்த விதவைக்கோ நியாயாதிபதியே தெரியும்.
And says, protect me from my enemy.
என்னுடைய விரோதியினிடத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறார்.
And goes to the judge.
அந்த நியாயாதிபதியிடத்திலே மீண்டும் மீண்டுமாய் போய் கொண்டே இருக்கிறாள்.
The judge doesn't do anything.
நியாயாதிபதி ஒன்றும் செய்வதில்லை.
Where do you see the widow's faith?
இங்கே அந்த விதவையுடைய விசுவாசத்தை எங்கே பார்க்கிறீர்கள்?
Remember this parable is about new covenant faith.
இந்த ஊமையானது புது உடன்படிக்கையின் விசுவாசத்தினுடைய ஊமை என்ற ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Widow's faith is seen here.
விதவையுடைய விசுவாசம் இங்கே காணப்படுகிறது.
She is determined to get that protection from the judge.
இந்த பாதுகாப்பை அந்த நியாயாதிபதியிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறுதியாக தீர்மானம் பண்ணியிருக்கிறாள்.
And so she keeps going and going and going and going until she gets it.
ஆகவே தான் பெற்றுக்கொள்ளும் வரை போய்க்கொண்டே இருக்கிறாள்.
And then Jesus said,
அப்பொழுது இயேசு சொல்கிறார்,
if this unrighteous judge helped this widow,
அநீதியுள்ள நியாயாதிபதியே இந்த விதவைக்கு உதவி செய்தால்,
Verse 7,
ஏழாம் வசனம்,
don't you think a righteous God will bring about justice for his elect?
தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் நீதியுள்ள தேவன் அவர்களுக்கு பலன் அளிப்பாமல் இருப்பாரோ, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
Which elect?
எந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு?
Those who cry to him day and night.
இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு.
For whom does God bring an answer?
யாருக்கு தேவன் ஒரு பதிலை கொண்டு வருகிறார்?
Those who cry to him day and night.
இரவும் பகலுமாய் அவரை நோக்கி கதறுகிறவர்களுக்கு.
What are they crying day and night?
இரவும் பகலும் எதற்காக கதறிக் கொண்டிருக்கிறார்கள்?
Not heal my sicknesses.
வியாதியை குணமாக்கும் ஆண்டவரே என்றல்ல.
Not please give me a bigger house.
எனக்கு பெரிய வீட்டை தாரும் ஆண்டவரே என்றல்ல.
Lord, don't let the devil get any power in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு எந்த வல்லமையும் இருக்க கூடாது என்று கதறுகிறவர்கள்.
Don't let what belongs to God be taken away by the devil.
தேவனுக்கு சொந்தமான காரியம் பிசாசு எடுத்துக்கொண்டு போக கூடாது என்று
சொன்னார். Don't let me lose the anointing of the Holy Spirit.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் இழந்து கொள்ள கூடாது ஆண்டவரே.
Don't let me cool off in my devotion to Christ.
கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய என்னுடைய நேசத்திலே நான் தணிந்து போய் விடவேண்டாம்.
Day and night.
இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள்.
That is faith.
இதுதான் விசுவாசம்.
That's why he said.
ஆகவே தான் அவர் சொல்கிறார்,
Lord will answer such people speedily.
இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் தீவிரமாய் பதில் செய்வார்.
But
ஆனால்,
will I find faith like this among my people when I in the last days?
இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காண்பேனோ?
No.
இல்லை.
Most people will be seeking after other things.
அநேக மக்கள் எவ்வளவோ பிற காரியங்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள்.
And if we want to find out if it is true.
இது உண்மையா என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால்,
How many of you sitting here can honestly say that you cried day and night to God to overcome sin in your life?
பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமே ஆண்டவரே என்று இரவும் பகலும் தேவனிடத்திலே கதறுகிறவர்கள், கூப்பிடுகிறவர்கள், கேட்கிறவர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? நேர்மையாய் சொல்லுங்கள்.
I know I have done it.
நான் அதை செய்திருக்கிறேன்.
For years.
எத்தனை ஆண்டுகளாக.
And God did something for me.
தேவன் எனக்கென்று ஒன்றை செய்தார்.
If I did not cry day and night, I would not have got it.
இரவும் பகலும் நான் கூப்பிடாமல் இருந்திருந்தால் எனக்கு கிடைத்திருக்காது.
The enemy would have taken over all the property.
எல்லா சொத்தையும் பிசாசு வந்து விரோதி வந்து அபகரித்து இருந்திருப்பார்.
I cried day and night that God should not allow the devil to touch the anointing of the Holy Spirit in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பிசாசு தொடக்கூடாது என்று சொல்லி இரவும் பகலும் தேவனிடத்திலே ஜெபித்திருக்கிறேன்.
Have you cried to God day and night for the anointing of the Holy Spirit?
பரிசுத்தான் அபிஷேகத்துக்காக இரவும் பகலும் தேவனை நோக்கி கேட்டிருக்கிறீர்களா?
Or you proud that you are better than all the other believers in your church?
அல்லது உங்கள் சபையிலே இருக்கக்கூடிய மற்ற விசுவாசிகளை காட்டிலும் நான் நல்லவன் என்று சொல்லி பெருமையா இருக்கிறீர்களா?
I don't compare myself with other believers in the church.
சபையிலே நான் என்னை மற்ற எந்த விசுவாசியோடும் கூட ஒப்பிட்டு பார்ப்பதில்லை.
Because that will make me proud.
ஏனென்றால் அது என்னை பெருமை அடைந்தவனாய் மாற்றும்.
I compare myself with Jesus.
நான் என்னை இயேசுவோடு மட்டுமே ஒப்பிட்டு பார்க்கிறேன்.
Lord, what a mighty anointing you had.
ஆண்டவரே, எவ்வளவு வல்லமையான அபிஷேகம் உமக்கு இருந்தது.
And I'm supposed to walk like you.
ஆண்டவரே, நான் உம்மை போல நடக்க வேண்டுமே.
Oh, I'm ashamed of myself.
ஆண்டவரே, என்னை குறித்து நான் வெட்கப்படுகிறேன்.
How far I am from the anointing you had in your life.
ஆண்டவரே, உம்மிடத்திலே நீர் வைத்திருந்த அபிஷேகத்தை காட்டிலும் நான் எவ்வளவோ தொலைவிலே இருக்கிறேனே ஆண்டவரே.
So I cried day and night.
ஆகவே நான் இரவும் பகலும் அழுகிறேன்.
Jesus spoke about that.
இயேசு இதை குறித்து பேசினார்.
Will I find such faith when I come to earth?
நான் பூமிக்கு வரும்பொழுது இப்படிப்பட்ட விசுவாசத்தை காண்பேனோ?
Can you imagine the disappointment that Jesus has that he doesn't find such faith?
இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணாமல் இருக்கும்பொழுது இயேசுக்கு எவ்வளவு ஏமாற்றம் இருக்கும் என்று எண்ணி பாருங்கள்.
I want to ask you.
உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன்.
Great question.
ஒரே ஒரு நேரடியான கேள்வி.
Are you a disappointment to Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவுக்கு நீ ஏமாற்றம் கொடுக்கிறவனா இருக்கிறாயா?
Is Jesus Christ disappointed in you?
உன்னிடத்திலே இயேசு கிறிஸ்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறாரா?
I want to show you a verse in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Genesis 6.
ஆதியாகமம் 6 அதிகாரம்
verse 6.
ஆதியாகமம் 6 அதிகாரம்.
This is the days of Noah.
நோவாவின் நாட்களை குறித்து வாசிக்கிறோம்.
And it says in verse 5 that the Lord saw that all the thoughts of man's heart was sinful.
மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று தேவன் கண்டார்.
Now when God sees that your thoughts are sinful, 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 sinful.
Devan ungalude sindhayile nenai thotram ellam paavamagave irukkirad endru kandal.
That means lustful.
Adhavadhu ichai nirandha ennangal.
Bitter.
Kasappana ennangal.
Jealous.
Poramai nirandha ennangal.
Greedy.
Peraasai nirandha ennangal.
Only sinful, 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 sinful.
Nenaivin thotram ellam paavamagave irundal.
Proud.
Perumai.
What does God feel?
தேவன் என்ன செய்வார்?
It says in the next verse.
ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம்.
When he saw that,
தேவன் இப்படி கண்டபொழுது,
he was sorry that he made man on the earth and he was grieved in his heart.
ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்.
He is the same yesterday, today and forever.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
When he sees those who are born again,
மறுபடியும் பிறந்தவர்களை அவர் பார்க்கும் பொழுது,
claim to be his children,
தம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள்,
and he looks into their thoughts,
அவருடைய எண்ணங்களை பார்க்கிறார்,
and their thoughts are sin,
அவருடைய எண்ணமெல்லாம் பாவம்,
bitterness,
கசப்பு,
lust,
இச்சை,
backbiting,
புறங்குறுதல்,
quarreling,
சண்டை போடுதல்,
fighting,
பிணக்குகள்,
anger,
கோபம்,
and grudges kept in their heart for a long time.
எவ்வளவோ நாட்களுக்காக மனத்தாங்களை வைத்திருக்கிறார்கள்.
Is the Lord sorry that he even allowed you to be born again?
நீ மறுபடியும் உன்னை பிறக்க வைத்ததற்காக தேவன் விசனப்படுகிறாரா?
Does it make him sad in his heart?
அவரை உள்ளத்திலே துக்கமடைய செய்கிறதா?
This person is supposed to be my child.
இந்த நபர் என்னுடைய மகனாய் இருக்க வேண்டும்.
How many times I have told him he must stay away from sin.
பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று எத்தனை முறை நான் சொல்லியிருக்கிறேன்.
They go to the internet and watch pornography on the internet.
அவர்கள் இணையதளத்திற்கு சென்று அதிலே உள்ளதான ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறார்கள்.
And come to the church and praise me.
ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து துதிக்கிறார்கள்.
And it, God is sad in his heart.
தேவன் இதயத்திலே விசனமுள்ளவராய் மாறுகிறார்.
And it says he was sorry that he made man.
மனிதனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று
சொல்கிறார். That is why I asked you.
ஆகவே தான் நான் கேட்டேன்.
Is the Lord sorry when he looks at your life?
உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கும்போது அவர் மனஸ்தாபப்படுகிறாரா, விசனப்படுகிறாரா?
Is he sad when he thinks about you?
உன்னை குறித்து எண்ணும்போது அவர் துக்கப்படுகிறாரா?
You know, it's like some parents.
சில பெற்றோர்களைப் போல.
Say they got a badly behaved child.
ஒரு கெட்ட நடக்கியுள்ள ஒரு மகன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம்.
It's their child. It is their child.
அவங்களுடைய பிள்ளை தான் அது.
But whenever they think about that child,
எப்பொழுதெல்லாம் அந்த பிள்ளையை பற்றி எண்ணுகிறார்களோ துக்கப்படுகிறார்கள்.
Maybe some of you got children like that.
உங்களிலே ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கலாம்.
Whenever you think of that child, it's only sadness.
எப்பொழுதெல்லாம் அந்த பையனை அந்த பிள்ளையை பற்றி எண்ணுகிறீர்களோ உங்கள் உள்ளத்திலே துக்கம்.
And then you got another child.
இன்னொரு மகன் இருக்கு, இன்னொரு பிள்ளை.
A wholehearted disciple of Jesus.
அந்த பிள்ளை முழு இதயமுடைய இயேசுவுக்கு சீஷன், சிஷ்யன்.
And every time you think of that child, you're so happy.
ஒவ்வொரு முறையும் அந்த பிள்ளையை பற்றி நினைக்கும் பொழுது உங்கள் உள்ளம் சந்தோஷத்தினாலே ததும்புகிறது.
You know, God is also a father.
தேவனும் ஒரு தகப்பன்.
When he thinks about you,
உன்னை குறித்து அவர் எண்ணும் பொழுது,
is he sad or happy?
அவர் துக்கமுள்ளவரா இருக்கறாரா, சந்தோஷமா இருக்கறாரா?
Don't say I am a child of God.
நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிட வேண்டாம்.
That may be true.
அது உண்மையா இருக்கலாம்.
I am asking, is God sad or happy when he thinks about you?
உன்னை குறித்து எண்ணும் பொழுது தேவன் மகிழ்ச்சியா இருக்கறாரா, துக்கப்படுகிறாரா?
When he sees the things you are living for.
நீ எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை அவர் பார்க்கும் பொழுது.
When he sees these things you spend your life for.
உன்னுடைய வாழ்க்கை எதற்காக செலவு செய்கிறாய் என்பதை பார்க்கும் பொழுது.
He died to purchase you from this world to live for him, to be a witness for him.
தமக்கென்று வாழ முடியாய், தமக்கு சாட்சியா இருக்க முடியாய், இந்த உலகத்திலிருந்து விலை கறி கொடுத்து வாங்கி இருக்கிறார்.
And you spend your life for the things that will perish with this world.
நீயோ இந்த உலகத்திலே அழிந்து போகிற காரியங்களை
வாழ்க்கையை on my bed
yesu en meedhu dukkama irukkar endru naan arindhal enudaiya padukile paduthu aluven kadarven andavare
after you shed your blood for me I am still making you sad
andavare neer enakkendru rathathai sindhina viragum innumai naanume dukkapaduthukirena
I asked the Lord many times this question.
அநேக சமயங்களிலே தேவனிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறேன்.
Lord, is there anything in my life that is making you sad?
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் உம்மை துக்கப்படுத்துகிறதா?
Show me and I'll give it up today.
ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு காண்பி, இன்றைக்கு நான் அதை விட்டு விடுகிறேன்.
Even if it is a good thing.
அது நன்மையான காரியமா இருந்தாலும் சரி.
You know, sometimes good things can also hinder the best things.
உங்களுக்கு தெரியுமா, சில நல்ல காரியங்கள் மேன்மையான காரியங்களுக்கு தடை செய்கிறதா இருக்கிறது.
Supposing your child has got a very important examination tomorrow.
நாளைய தினத்திலே ஒரு முக்கியமான தேர்வை உங்களுடைய பிள்ளை எழுத வேண்டியிருக்கிறது.
And instead of preparing for that, he's sitting reading a novel.
அதற்காக ஆயத்தப்படுவதற்கு பதிலாக ஒரு கதை புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான்.
And you say, hey, give that up.
இதை விட்டு விடுப்பா என்று சொல்கிறீர்கள்.
And he says, no dad, this is not a dirty novel, this is a good novel.
இது கெட்ட கதை புத்தகம் இல்லையப்பா, இது ஒரு நல்ல கதை புத்தகம் தான் என்று சொல்கிறான்.
What do you say?
என்ன சொல்வீர்கள்?
It's good, then you can read it.
ஓ, நல்ல கதை புத்தகம், சரி வாசி வாசி என்று சொல்வீர்களா?
Even if it's good, give it up.
அது நல்ல கதை புத்தகமாக இருந்தாலும் அதை தூக்கி போடு.
You got an examination tomorrow.
நாளைக்கு பரீட்சை இருக்கிறது.
There are certain good things also we have to give up.
நாம் விட்டுவிட வேண்டிய சில நல்ல காரியங்களும் இருக்கிறது.
Because they hinder us from the best things.
ஏனென்றால் மேன்மையான காரியங்களை அடைய முடியாய் அவைகள் தடை செய்கிறது.
You know, some people watch television programs and they say those are good programs.
சிலர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவைகளெல்லாம் நல்ல நிகழ்ச்சிகள் தானே என்று சொல்கிறார்கள். நான் ஒத்துக்கொள்கிறேன்.
But because you spend 2 hours watching that television program, you don't have 10 minutes to study the Bible.
அந்த தொலைக்காட்சியை 2 மணி நேரம் நீ பார்த்து கொண்டிருந்தபடினாலே 10 நிமிடம் கூட உனக்கு வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை.
But all those 2 hours you watched only good programs.
அந்த 2 மணி நேரம் முழுவதுமாக நல்ல காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருந்தீர்கள்.
Were those good programs good?
அந்த நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல நல்லவிகளா?
They were evil because they robbed you of time to read the Bible.
அவைகள் தீமையானவைகள், ஏனென்றால் வேதத்தை படிக்கக்கூடிய நேரத்தை அவைகள் திருடி விட்டது.
They robbed you of time which before you had television you used to spend in prayer.
டிவி வாங்குவதற்கு முன்பதாக அந்த நேரத்தை நீங்கள் ஜெபத்திலே செலவு செய்தீர்கள், இப்பொழுது செலவு செய்வதில்லை.
God is sad.
தேவன் துக்கமாக இருக்கிறார்.
It grieves him in his heart that you call yourself his child.
அவருடைய பிள்ளை என்று நீ உன்னை அழைப்பதினாலே அது அவருடைய இதயத்திற்கு விசனம் உண்டாக்குகிறது.
Now that widow,
இந்த விதவை,
she went to God and she went to the judge and prayed day and asked day and night.
நியாயாதிபதியிடத்தில் சென்று இரவும் பகலுமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள்.
And Jesus said that is the type of faith he looks for in people in the last day.
கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் நான் தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்.
Faith is first of all a complete confidence that my heavenly Father has only told me what is good for me.
என்னுடைய பரலோக பிதா எனக்கு எது நன்மையை தருமோ அவைகளை மட்டுமே செய்ய முடியாக சொல்லியிருக்கிறார் என்பதுதான் விசுவாசம்.
That means everything that my father has told me to do in the Bible is for my good.
வேதத்திலே என்னை செய்ய முடியாக சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் என்னுடைய நன்மைக்காகத்தான்.
If you don't think so,
அப்படி நீங்கள் எண்ணவில்லை என்றால்,
then you don't have confidence in God as your father.
தேவனை உங்கள் தகப்பனாக உங்களுக்கு கொண்டிருப்பதிலே நம்பிக்கை இல்லை.
Supposing your earthly father tells you to do something.
பூமிக்குரிய தகப்பன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியாக சொல்கிறார்.
You know how children are.
பிள்ளைகள் எப்படி இருக்காங்க?
No, dad, I don't want to do that.
அப்பா அப்படி செய்யலப்பா, கஷ்டமா இருக்குப்பா. ஏன்?
Because he thinks he knows better than his father.
அப்பாவை காரணம் எனக்கு தான் நன்றாக தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான்.
He has no faith that his father knows better than him.
தன்னை காட்டிலும் தகப்பனுக்கு நன்றாக தெரியும் என்கிற விசுவாசம் இல்லை.
All of us have children like that.
நாம் எல்லாருக்குமே இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
They are small. He says, son, do this.
சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதை செய்யப்பா.
No, dad.
இல்லப்பா, அப்படி எல்லாம் வேண்டாம்ப்பா.
Why do they say that?
ஏன் அப்படி பிள்ளைகள் சொல்கிறார்கள்?
Why do children disobey their parents?
ஏன் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள்?
Only one reason.
ஒரே ஒரு காரணம் தான்.
Even teenage, have you had problems with your teenage children?
பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் இடத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா?
They say, no mommy, I'm not going to do that.
இல்லை அம்மா, அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்கிறீர்கள். ஏன்?
Because they think they know better than their parents.
தங்களுடைய பெற்றோரை காட்டிலும் தனக்கு நன்றாக தெரியும் என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
And next time your teenage son or daughter talks to you like that,
அடுத்த முறை உங்களுடைய பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய மகனோ மகளோ பேசும் பொழுது,
you ask yourself whether you are disobeying God like that in your life also.
நீங்களும் தேவனுக்கு அதுபோல கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
Don't get upset with your teenage son or daughter.
பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய மகன் மகளிடத்தில் நீங்கள் மனத்தாங்க அடைய வேண்டாம்.
There are many things God is telling you to do in his word and you are also saying no to him.
தேவன் உங்களிடத்திலே சொல்ல செய்ய முடிய अनेक காரியங்களை வேதத்திலே சொல்லி இருக்கிறார். இல்லையாண்டவர் இல்லையாண்டவர் நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்?
Because you think God does not know what is good for you.
தேவன் உங்களுக்கு நன்மையானவைகள் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்.
Just like your teenage son or daughter thinks that you don't know what is good for him or her.
பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய மகனோ மகளோ தனக்கு எது நல்லது என்று அப்பா அம்மாவுக்கு தெரியாது என்று எண்ணுவது போல,
we are exactly the same.
நாமும் அப்படித்தானே இருக்கிறோம்.
If you had total confidence in God,
முழு நம்பிக்கை தேவனிலே வைப்பீர்களானால்,
if your teenage daughter has complete confidence in you,
உங்களுடைய டீனேஜ் மகள் உங்கள் மீது முழுமை நம்பிக்கை வைத்திருப்பாளானால்,
and you say, my girl, you got to come home by 7 o'clock, you can't stay later than that,
எப்படியாவது 7 மணிக்குள்ளாக நீ வீட்டுக்கு வர வேண்டும், அதை காட்டிலும் தாமதமாக்க கூடாது என்று சொன்னால்,
if she has complete confidence in you, she'll be home every day at 7 o'clock.
ungalidathile mulu nambike ungal magalukku irukkirathu endru sonnal 7 manikkullaga vandu viduval.
If you tell your teenage daughter that, don't be too friendly with that boy, that's not a good influence.
அந்த பையனோடு கூட அதிக நெருக்கமாய் பழகாதே, அது நல்ல ஒரு தாக்கம் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தாதுன்னு
சொன்னால், she has confidence in you, she'll drop it immediately.
உங்களிடத்திலே நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக அதற்கு கீழ்ப்படிந்து அந்த தொடர்பை விட்டு விடுவாள்.
Even if she's in love with that boy, she'll drop it immediately.
அந்த மகன் அந்த பையனோடு கூட காதல் கொண்டிருந்தாலும் உடனடியாக அந்த காதலை விட்டு விடுவாள்.
Because she believes that my father knows better than me.
என்னை காட்டிலும் என்னுடைய தகப்பனாருக்கு நன்றாக தெரியும் என்று நம்புகிறாள்.
Why don't the teenage girls do that?
ஏன் அந்த பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்வதில்லை?
Because they say, my father doesn't know.
எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும்? அவருக்கு தெரியாது.
Now let me ask you.
இப்போ நான் உங்களை கேட்கிறேன்.
Why don't you obey God some of the God's commandments in the Bible?
வேதத்திலே தேவன் சொல்லி இருக்கக்கூடிய சில கட்டளைகளை நீங்கள் ஏன் கீழ்ப்படிவதில்லை?
You say God doesn't know, I know what is better.
தேவனுக்கெல்லாம் தெரியாது, அவரை காட்டிலும் எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்கிறீர்கள்.
What is the difference between you and your disobedient teenage daughter?
உங்களுக்கும் கீழ்ப்படியாத பதின் பருவத்திலே இருக்கக்கூடிய உங்கள் மகளுக்கும் என்ன வித்தியாசம்?
You are worse.
சொல்லப்போனால் நீங்கள் மோசமானவர்களாக இருக்கிறீர்கள் அவர்களை காட்டிலும்.
She is only disobeying a human being like you. You are disobeying Almighty God.
உங்களுடைய மகள் உங்களை போல தன்னை போல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தான் கீழ்ப்படியாமல் போகிறாள். ஆனால் நீங்களோ சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறீர்கள்.
You know, very often we see faults in other people which we have in ourselves.
அநேக சமயங்களிலே மற்ற மக்களிடத்திலே நாம் ஒரு குறைகளை பார்க்கிறோம், அது நம்மிடத்திலேயே காணப்படுகிறது.
There are husbands who say, my wife does not listen to me.
சில புருஷர்கள் சொல்லுகிறது என்னவென்றால், என்னுடைய மனைவி எனக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று
சொல்கிறார். Do you listen to God?
அந்த புருஷனை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி, நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறாயா?
God is your head.
தேவன் தான் உன்னுடைய தலை.
You don't listen to God, but you want your wife to listen to you.
நீ தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாய், ஆனால் உன்னுடைய மனைவி உனக்கு கீழ்ப்படிய வேண்டுமா?
You got the same fault your wife has.
உன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அதே குறை உனக்கும் இருக்கிறது.
We see so many faults in other people which we have ourselves.
மற்ற மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அநேக குறைகளை நாம் பார்க்கிறோம், அது நம்மிடத்திலேயே காணப்படுகிறது.
What is faith?
விசுவாசம் என்றால் என்ன?
Covenant faith.
புது உடன்படிக்கையின் விசுவாசம்.
Father,
பிதாவே,
I have total confidence in you.
உம்மிலே முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
Whatever you have said is for my best.
ஆண்டவரே, நீர் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறீரோ அதெல்லாம் என்னுடைய நன்மைக்காக தான்.
I believe it.
நான் இதை நம்புகிறேன்.
And I therefore will obey your commandments.
ஆகவே உம்முடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன்.
That is faith.
இதுதான் விசுவாசம்.
Number 1.
இதான் முதல் காரியம்.
How many of you believe that your heavenly father knows better than you what is good for you?
உங்களுக்கு எது நன்மை பயக்கும் என்று உங்களை காட்டிலும் பரலோக பிதாவுக்கு தான் நன்றாக தெரியும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்?
That everything he has written in this book is for your good.
இதிலே எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியமும் உங்களை நன்மைக்காக தான் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்?
If you believed it, you would read it.
நீங்கள் அப்படி நம்பியிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை வாசிப்பீர்கள்.
Supposing the government has issued a gazette notice saying there are so many free things we are giving to the people of Tamil Nadu from next month.
அடுத்த மாதத்திலிருந்து தமிழ்நாட்டிலே வாழ்கிறவர்களுக்கு எவ்வளவு காரியங்களை இலவசமாக தருகிறோம் என்று அரசாங்கம் ஒரு நோட்டீஸ்ல அறிவித்திருக்கிறது என்றால்,
won't you read that notice very carefully, every line, every sentence?
அந்த நோட்டீஸை வாங்கி நீங்கள் ஒவ்வொரு வரி வரியாக விடாமல் படிப்பீர்கள் அல்லவா?
And I ask you, why are you spending so much time studying this notice?
இந்த நோட்டீஸை ஏன் இவ்வளவு நேரம் எடுத்து படிக்கிறீர்கள் என்று கேட்டால்,
because there are so many free things I can get.
ஓ, எவ்வளவு காரியங்கள் இலவசமாய் நான் பெற முடியும் என்று சொல்கிறீர்கள்.
Why don't you read the Bible like that?
இதுபோல ஏன் நீங்கள் வேதத்தை வாசிக்க கூடாது?
Because you don't believe that God will give it to you.
தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று உங்களுக்கு நம்பிக்கை இல்லை.
You don't believe that your heavenly father has only told you what is good for you.
உங்களுடைய நன்மைக்காகவே சொல்லி இருக்கிறார் என்று நீங்கள் நம்புவதில்லை.
Spiritually, I become a very rich man because I've understood what all God has given me.
தேவன் எனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் விளங்கிக் கொண்டபடினாலே ஆவிக்குரிய ரீதியாக நான் ஒரு ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன்.
Faith is total confidence that my heavenly father knows what is good for me.
எனக்கு என்ன நன்மை என்பதை என்னுடைய தகப்பன் அறிந்திருக்கிறார் என்பதிலே உள்ள முழு நிச்சயம் தான் விசுவாசம்.
That is the first thing.
இதான் முதல் காரியம்.
See, I want to tell you something about faith in relation to Father, Son and Holy Spirit.
விசுவாசம் பிதா, விசுவாசம் குமாரன், விசுவாசம் பரிசுத்த ஆவியானவர் என்ற மூன்று காரியங்களை சொல்ல
விரும்புகிறேன். First of all, in relation to the Father.
முதலாவதாக பிதாவோடு சம்பந்தப்படுத்திய காரியம்.
New covenant faith.
புது உடன்படிக்கையின் விசுவாசம்.
Is total confidence.
முழு நம்பிக்கை.
My heavenly Father, a total confidence in my heavenly father.
என்னுடைய பிதாவிலே, பரம பிதாவிலே முழு நம்பிக்கை இருக்கிறது.
I can trust him completely.
நான் அவரை முழுமையாக நம்புவேன்.
I can trust his promises, he will keep them.
அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் நம்புகிறேன், அவர் அவைகளை நிறைவேற்றுவார்.
Every promise he gives me, I can believe it.
அவர் கொடுக்கக்கூடிய, எனக்கென்று கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நான் நம்புகிறேன்.
He will never let me down.
அவர் ஒரு காலம் என்னை கைவிட மாட்டார்.
I can believe that his commandments are for my good.
அவருடைய கற்பனைகள் எல்லாம் என்னுடைய நன்மைக்காக என்பதை நான் நம்புகிறேன்.
And so I will keep all of them.
ஆகவே நான் அவைகளை பின்பற்றுவேன்.
If he asks me to forgive everybody, I will forgive everybody.
எல்லாரையும் மன்னிக்கும்படியாய் கேட்கிறாரா, நான் எல்லாரையும் மன்னிப்பேன்.
I will not say, that fellow, who can forgive him?
இவரையா இவரை யார் மன்னிக்க முடியும் என்று நான் சொல்ல மாட்டேன்.
Then you don't believe. Then
அப்படி சொல்லுவோமானால் நாம் தேவனுடைய பரம பிதாவிலே நம்பிக்கை வைக்கவில்லை.
The second thing.
இரண்டாவது காரியம்.
Is total commitment to the Son of God, to the Lord Jesus Christ.
தேவனுடைய குமாரனா இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள முழு அர்ப்பணிப்பு.
Faith is a commitment to your divine husband Jesus Christ.
உங்களுடைய தெய்வீக மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முழு அர்ப்பணம் தான் விசுவாசம்.
Think of faith like getting married.
விசுவாசத்தை திருமணமாவது மனம் செய்வது போல எண்ணிக்கொள்ளுங்கள்.
There is a couple getting married.
இங்கே ஒரு தம்பதியினர் திருமணம் செய்கிறார்கள்.
You ask the woman.
அந்த ஸ்திரியை கேட்கிறீர்கள்.
Will you give yourself to this man as his wife?
உன்னை மனைவியாக இந்த நபருக்கு ஒப்புக் கொடுக்கிறாயா?
And she says.
அவள் சொல்கிறாள்.
Yeah, one or two days a week.
ஒரு வாரத்திலே ஒன்று நாள் ரெண்டு நாள் ஒப்பு கொடுக்கிறேன்.
What type of marriage is that?
அப்படியெல்லாம் அது எந்த விதமான திருமணமா இருக்கும்?
She said, no, I'm asking you whether you will completely commit yourself to him every day.
இல்லை, நீ ஒவ்வொரு நாளும் முழுமையாக உன்னை இந்த புருஷனுக்கு அர்ப்பணிக்கிறாயா?
Isn't that a marriage?
இது திருமணம் தானே?
Where it's a complete commitment.
முழுமையான அர்ப்பணிப்பு.
She leaves her parents' home.
தன்னுடைய தாப்பனுடைய பெற்றோருடைய தாப்பனுடைய வீட்டை விட்டு விடுகிறாள்.
Lives with this man.
இந்த மனிதனோடு கூட வந்து வாழ்கிறாள்.
Not for one or two days.
ஒன்று இரண்டு நாட்கள் அல்ல.
For the rest of her life.
தன்னுடைய வாழ்க்கையின் மீதி உள்ள அத்தனை எஞ்சிய நாட்களுக்கும்.
She even changes her name.
தன்னுடைய பெயரை கூட இப்பொழுது மாற்றிக்கொள்கிறாள்.
That is commitment.
இதுதான் அர்ப்பணிப்பு.
From now on my future is with this man.
இப்பொழுதிலிருந்து என்னுடைய எதிர்காலமே இந்த மனிதனோடு கூட தான்.
Where he goes, I go.
அவர் எங்கு சென்றாலும் நான் செல்கிறேன்.
And I'm going to be with him.
நான் அவரோடு கூட இருக்க போகிறேன்.
How many of you have given yourself to Christ like that?
இதுபோல உங்களில் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள்?
I think very few people.
மிக சிலர் தான் அர்ப்பணித்திருக்கிறார்கள்.
When you gave your life to Christ.
நீங்கள் கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுக்கும்பொழுது.
Was it exactly like a woman gives herself in marriage?
ஒரு திருமணத்திலே ஒரு ஸ்திரீ தன்னுடைய கணவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறது போல அல்லவா?
Lord, I'm giving myself to you completely.
ஆண்டவரே, என்னை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்.
The rest of my life.
என்னுடைய எஞ்சிய நாட்கள்.
Whatever you want me to do, I'm going to do that.
என்னவெல்லாம் நீ செய்ய விரும்புகிறீரோ செய்வேன் ஆண்டவரே.
I'm yours.
நான் உம்முடையவள்.
Every day of the week.
வாரத்தின் ஒவ்வொரு நாளும் நான் உம்முடையவன்.
That is faith.
இதுதான் விசுவாசம்.
Total commitment to Christ.
கிறிஸ்துவுக்கென்று முழுமையான அர்ப்பணிப்பு.
Okay. Number 1. Confidence in the Father.
முதலாவது காரியம் பிதாவிலே இருக்கக்கூடிய முழு நம்பிக்கை.
Total commitment to Christ.
கிறிஸ்துவுக்கென்று இருக்கக்கூடிய முழு அர்ப்பணிப்பு.
And thirdly.
மூன்றாவதாக.
It is total dependence on the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை முழுமையாய் சார்ந்து கொள்ளுதல்.
Now some people when they listen to this.
இதை சிலர் கவனிக்கும் பொழுது.
They say, ah, I've got 3 points for my sermon. Now to preach somewhere.
இப்பொழுது எனக்கு பிரசங்கிப்பதற்கு 3 குறிப்புகள் கிடைத்து விட்டது என்று சிலர் எண்ணுகிறார்கள்.
That's all you are interested in.
இவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு விருப்பமா?
To seek honor for yourself.
உங்களுக்கென்று இதை பிரசங்கித்து கணத்தை தேட வேண்டுமா?
You will never have faith in 100 years. You are only seeking your own honor.
இன்னும் 100 வருடங்கள் ஆனாலும் உங்களுக்கு விசுவாசம் கிடைக்காது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் சொந்த கணத்தையே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்.
Forget about preaching a sermon.
பிரசங்கம் பண்ணுவதை மறந்து விடுங்கள்.
Ask yourself whether you got faith.
முதலாவதாக உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொள்ளுங்கள்.
Dependence on the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை முழுமையாய் சார்ந்திருத்தல்.
That is faith.
இதுதான் விசுவாசம்.
Like the branch in the vine.
அங்க திராட்சை செடியிலே இருக்கக்கூடிய கொடியை போல.
Like a branch in a tree.
ஒரு மரத்திலே இருக்கக்கூடிய கிளையை போல.
And the branch says, I cannot produce even one fruit if I'm not dependent on the tree.
நான் இந்த மரத்தை சார்ந்திராவிட்டால் ஒரு கனியை கூட கொடுக்க முடியாது என்று கிளை சொல்கிறது அல்லவா?
Is that how you depend on the Holy Spirit?
இப்படித்தான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கிறீர்களா?
I've been preaching for 45 years at least.
நான் குறைந்தபட்சம் 45 ஆண்டுகளாக நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன்.
I can never get up to preach without depending on the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளாமல் ஒரு காலம் நான் எழுந்து நின்று பிரசங்கிக்கவே முடியாது.
It'll be dead.
அப்படிப்பட்ட பிரசங்கமானது மரித்ததா இருக்கும்.
It's like if a branch is in a tree.
மரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிளை.
And says, oh, I have produced mangoes for 45 years.
45 ஆண்டுகளாக நான் மாங்காய்களை மாம்பழங்களை உண்டாக்கி இருக்கிறேன்.
Now I don't need the tree. I will move off by myself.
இனிமேலும் எனக்கு இந்த மரம் தேவையில்லை. இப்பொழுது நானாகவே அங்கும் அங்கும் செல்வேன் என்று அந்த கிளை சொல்லுமா?
What will happen to that branch if it cuts itself off?
தன்னை அந்த மரத்திலிருந்து வெட்டி கொண்டால் அந்த கிளைக்கு என்ன நடக்கும்?
Even if it's been there 100 years, there'll be no more fruit.
100 ஆண்டுகள் அந்த மரத்தில் இருந்திருந்தாலும் இப்பொழுது வெட்டப்பட்டு விட்டால் கனி கொடுக்க முடியாது.
Faith is total dependence on the Holy Spirit all the time.
விசுவாசம் என்பது எல்லா நேரங்களிலுமே முழுமையாக பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருத்தல்.
That is new covenant faith.
இதுதான் புது உடன்படிக்கையின் விசுவாசம்.
And do you know what the result will be when we have this type of faith?
இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கொண்டிருந்தால் அதனுடைய விளைவு என்னவாயிருக்கும்?
We overcome.
நாம் ஜெயம் கொள்வோம்.
Jesus said in John 16:33, I have overcome the world.
நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று யோவான் 16:33 ஆண்டவர் சொல்கிறார்.
And John says this is the victory by which we also overcome the world.
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவானும் சொல்கிறார்.
Our faith.
நம்முடைய விசுவாசம்.
How do I overcome the world?
உலகத்தை எப்படி நான் ஜெயிக்கிறேன்?
By total confidence in my Father.
என்னுடைய பிதாவில் இருக்கக்கூடிய முழு நம்பிக்கை.
By total commitment to Christ.
கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய முழு அர்ப்பணம்.
And total dependence on the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை முழுமையாக சார்ந்திருத்தல்.
And no confidence in myself.
என்னுடைய என்மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை.
Then I don't have the faith of Old Testament people.
அப்படி இருக்குமே ஆனால் எனக்கு பழைய ஏற்பாட்டு மக்களுடைய விசுவாசம் எனக்கு இருக்காது.
Because it says here Jesus is the author of my faith.
இயேசுவே என்னுடைய விசுவாசத்தினுடைய துவக்குகிறவர்.
Author means the one who writes something.
அங்கே துவக்குகிறவர் அல்லது எழுதுகிறவர் என்று சொன்னால் ஒரு புத்தகத்தை எழுதுகிறவர் ஆக்கியோன்.
Jesus is the one who has written faith in my heart.
இயேசுதான் என்னுடைய இதயத்திலே விசுவாசத்தை எழுதுகிறவர்.
His faith.
அவருடைய விசுவாசம்.
His faith, he was never defeated in his life.
அவருடைய விசுவாசம் என்ன? ஒரு காலம் அவர் தோற்கடிக்கப்பட்டதே இல்லை.
When he writes his faith in my heart,
அவருடைய விசுவாசத்தை என்னுடைய இதயத்தில் எழுதும் பொழுது,
I become an overcomer.
நான் ஒரு ஜெயாளியாய் மாறுகிறேன்.
Who has written your faith?
உங்களுடைய விசுவாசத்தை எழுதினது யார்?
Who are you looking at?
யாரை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்கள்?
I remember one preacher once told me.
ஒருமுறை ஒரு பிரசங்கர் என்னிடம் சொன்னார்,
Oh brother Zach, I get depressed sometimes. Discouraged.
Oh, சகோதர ஜாக் அவர்களை நான் சில சமயத்திலே சோர்ந்து போகிறேன், கலைப்படைகிறேன்.
Elijah also was depressed.
எலியாவும் கூட சோர்ந்து போனார்.
So I suppose even prophets will get depressed like that.
ஆகவே தீர்க்கதரிசிகளும் கூட இப்படி சோர்ந்து போவார்கள் என்று சொன்னார்.
So I told him.
நான் சொன்னேன்.
I said, brother.
சகோதரனே.
If Elijah is the author and finisher of your faith, then you must get depressed.
உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவர் எலியாவே என்று சொன்னால் கண்டிப்பாக நீ சோர்ந்து போவாய் என்று சொன்னேன்.
But Elijah is not the author and finisher of my faith.
ஆனால் என்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் எலியா அல்ல.
The author of finisher of my faith is Jesus Christ.
என்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து.
And he was never depressed.
அவர் ஒரு காலம் சோர்ந்து போகவில்லை.
And so I never get depressed.
ஆகவே நானும் ஒரு காலம் தளர்ந்து சோர்ந்து போவதில்லை.
Not because I am such a strong man.
நான் வலிமையானவனாய் இருக்க
But who wrote faith in my heart?
யார் என்னுடைய இதயத்திலே விசுவாசத்தை எழுதியவர்?
Not Elijah.
எலியா அல்ல.
Jesus Christ.
இயேசு கிறிஸ்து.
Many of us, Jesus is not the author of your faith.
நம்மிலே அநேகருக்கு உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய விசுவாசத்தினுடைய துவக்குகிறவர் இல்லாமல்
இருக்கிறார். You've got an Old Testament faith.
உங்களுக்கு பழைய ஏற்பாட்டு விசுவாசம் இருக்கிறது.
That's why you're seeking after earthly things all the time.
ஆகவே தான் எப்பொழுது பார்த்தாலும் பூமிக்குரிய காரியங்களை தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள்.
That's why you love to listen to preachers on television who tell you how you can make money.
எப்படி பணம் சம்பாதிப்பது என்று சொல்லக்கூடிய பிரசங்கர்களை டிவியிலே நீங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்.
That is the clearest proof that your faith is on earthly things.
உங்களுடைய விசுவாசமானது பூமியிலே தான் இருக்கிறது என்பதற்கு இதுவே தெளிவான நிரூபணம்.
Old Testament faith.
அது ஒரு பழைய உடன்படிக்கை விசுவாசம்.
New covenant faith.
புது உடன்படிக்கை விசுவாசம்.
It's where you overcome sin.
பாவத்தை மேற்கொள்ளுதல்.
And you follow Jesus.
இயேசுவை பின்பற்றுதல்.
Doesn't mean that Jesus will make you live on the pavement.
உடனடியாக இயேசு என்னை நடுரோட்டில் விட்டு விடுவார் என்ற அர்த்தம் அல்ல.
He takes care of all our earthly things.
நம்முடைய பூமிக்குரிய சகல காரியங்களும் அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார்.
We don't go seeking after them.
ஆனால் அவைகளை நாம் தேடிக் கொண்டு போவதில்லை.
We seek the kingdom of God.
நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோம்.
The other things get added to us.
மற்றவள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது.
Do you know that God wants many such witnesses in Tamil Nadu?
இந்த தமிழ்நாட்டிலே இப்படி अनेक சாட்சிகள் தேவனுக்கு தேவை என்று உங்களுக்கு தெரியாதா?
He wants you to be like that.
நீ அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது.
Let's ask the Lord to write his faith in our hearts.
ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தை என்னுடைய உள்ளத்திலே எழுதும் என்று கேட்போமா?
Lord, write your faith in my heart.
ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தை என்னுடைய உள்ளத்திலே எழுதும்.
Help me to be an overcomer like you were.
ஆண்டவரே நீர் இருந்தது போல நான் ஒரு ஜெயிக்கிறவனாய் ஜெயாளியாய் இருக்கட்டும். ஆண்டவரே,
I've got only one earthly life.
எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பூமிக்குரிய வாழ்க்கை.
I don't want to waste it.
ஆண்டவரே, இதை ஒரு காலம் நான் வீணடிக்க விரும்பவில்லை.
Lord, anoint me with the Holy Spirit.
ஆண்டவரே, பரிசுத்தன் அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பியறளும்.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
I want to live as a witness for Christ.
நான் கிறிஸ்துவுக்கு என்ற சாட்சியாய் வாழ வேண்டும்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
I pray that these will not be just words for all these people here.
ஆண்டவரே, இங்கு கூடி இருக்கிற மக்களுக்கு இந்த வார்த்தைகள் வார்த்தைகளாக இருக்கவேண்டாம். ஆண்டவரே,
I pray it will change their lives.
ஆண்டவரே, இந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன்.
Don't let them believe the devil's lies anymore.
ஆண்டவரே, இனிமேலும் பிசாசுனுடைய பொய்யை இவர்கள் நம்பவேண்டாம்.
Don't let the devil cheat them of their property.
இவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்திலே பிசாசு வஞ்சிக்கவேண்டாம்.
Lord, help them to lay hold of their property and drive the devil out.
ஆண்டவரே, தங்களுடைய சொத்தை பாதுகாத்துக்கொண்டு பிசாசை விரட்டி விடட்டும் இவர்கள்.
Oh God, give us a cry in our heart day and night.
ஆண்டவரே, இரவும் பகலும் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு கதறல் எழும்பட்டும். ஆண்டவரே,
till we take back from the devil all the property he has stolen from us.
எங்களிடத்திலிருந்து பிசாசு திருடின எல்லா சொத்துக்களையும் நாங்கள் மீட்கும் முறை ஆண்டவரே நாங்கள் சதறட்டும்.
All our children whom he has stolen from us, we want to get them back to God.
ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து பிசாசு திருடி விட்ட எங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே மீண்டும் நாங்கள் ஆண்டவரே எடுத்துக்கொள்கிறோம்.
All the areas of our life where the devil is ruling, we want to get it all back for God.
ஆண்டவரே பிசாசுகளை ஆளுகை செய்யக்கூடிய எல்லா வாழ்க்கையின் பகுதிகளையும் ஆண்டவரே எடுத்துக்கொள்கிறோம்.
Help us, we pray.
எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.